தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான், நாம் அடிக்கடி சொல்லுவதும் உண்டு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை நாம் சொல்லுவதும் உண்டு. பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். ரோம சிறைச்சாலை பற்றி சரித்திர குறிப்பு சொல்லும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு உள்ளால் மட்டும்தான் இந்த சூரிய ஒளி அவர்கள் தங்குகின்ற அந்த செல், அந்த அறைகளுக்குள்ளாக வருமா. வேறு எல்லாவற்றையும் அவர்கள் அந்த இடத்திலேதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ரோம சிறைச்சாலையின் அனுபவத்தில் காணப்படுகிற பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்லும்போது, பிலிப்பி திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த பவுல் அப்போஸ்தலனை போன்று வேத புஸ்தகத்திலே நீங்கள் கிரியைகள் நடப்பித்த ஒரு அப்போஸ்தலன் என்று நாம் பார்க்கும்போது, கிரியைகள் நடப்பித்த பவுலை போன்று ஒரு நபரை காண்பது மிக குறைவாகத்தான் நாம் காண முடியும். பவுல் இந்த இடத்துல பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது, நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்லுகின்றார். வேதவசனமும் சொல்லுகின்றது, நாம் செய்கிற கிரியைகளை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் என்று மல்கியாவின் தீர்க்கதரிசி மல்கியா சொல்லுவார். அந்த ஞாபக புஸ்தகத்திலே பரிசுத்தவான்கள் பேசிக் கொள்ளுவது முதல் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்ம சேர்த்துக் கொள்வதற்கு மேகத்தின் மேல் வரும்போது வேதவசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய கிரியைகள் அவரோடு கூட வர இருக்கின்றது. அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வர இருக்கின்றார். எனவே நம் விசுவாசிகளுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், வாழ்கின்றேன், கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கின்றார், கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கின்றேன். அவிதமாக சொல்லுகின்ற விசுவாசிகளுக்கு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அநேக ஆர்டிகிள்ஸ் நீங்கள் வாசிக்கிறது உண்டு. வாசிக்கும் போது சிலர் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சிலர் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவானாலும் சரி, பவுல் அப்போஸ்தலன் ஆனாலும் சரி, வேதத்தில் உள்ள மற்ற பக்தர்கள் ஆனாலும் சரி, நம்முடைய ஊர்களுக்கு வந்த மிஷினரிகள் ஆனாலும் சரி, இன்னும் இந்த மாதிரிப்பட்ட விசுவாச வீரர்கள் ஆனாலும் சரி, விசுவாசம் என்கிறதை கிரியையிலே அவர்கள் நடப்பிக்காமல் ஒருவரும் இருந்தது கிடையாது. அதனால் நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக மிகச் சுருக்கமாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். இந்த உலகத்தில் சரீரத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. அப்படின்னா கிரியை எதெல்லாம் கிரியன்ட்டு ஒரு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதை இந்த நாளில் நிறைய பார்க்க முடியாது. கொஞ்ச காரியங்களை நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கிரியையினுடைய பலன் என் மகளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? என்னுடைய கிரியைகளின் பலன் யாருக்கு தான்? நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம இருக்கோம், இருந்துட்டு அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருப்போம். அப்பா ஆலயத்துக்காக உயிரை கொடுத்தாங்க, நம்ம வந்து அதனுடைய நிழலில் வாழ முடியாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பா வந்து தாழ்ந்துகளை பயன்படுத்தினாங்க, நாம் வந்து அந்த நிழலில் நாம் வாழ முடியாது. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு அவன் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற பலன். இன்றைக்கு நான் என்னுடைய அப்பா எவ்வளவோ என்ன கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க, பிரயாசப்பட வச்சாங்க, அதனுடைய பலனாக இன்னைக்கு நான் இன்னைக்கு காணப்படுவது என்று சொல்லும் போது, நான் அதில் நிலைத்து இராவிட்டால் நான் வீணனாக கனி அற்றவனாக காணப்படுவேன். எனவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய கிரியை அவன் அவனுக்கு கொடுக்கப்படுவதற்கு அவர் வருகின்றார். இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்னொரு வசனம் ரோமர் 2 பவுல் அப்போஸ்தலனே சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று பாருங்கள், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவனுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிப்பார். திரும்ப வித்தியாசமானதையும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 11 வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. முதலாவது யூதன் ஆனாலும் சரி, கிரேக்கன் ஆனாலும் சரி, நன்மை செய்கிறவனுக்கு அதற்குரிய பலன் உண்டு, தீமை செய்கிறவனுக்கும் அதற்குரிய பலன் உண்டு. ஆண்டவர் பட்சபாதம் உடையவர் அல்ல. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொடுப்பார். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. அப்ப இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 Corinthians 5:10 சொல்லுகின்றார், அதுவும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். யாக்கோபு அதையே தெளிவுபடுத்தி சொல்லும் போது 4:17 சொல்லுகின்றார், நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். எனவே இந்த நன்மை செய்வது, நற்கிரியைகள் செய்வது, கிரியை நடப்பிப்பது வேத புஸ்தகத்தினுடைய ஒரு மைய சத்தியம். யாருக்கு? விசுவாசிக்கு. விசுவாசி கிரியை நடப்பிக்காவிட்டால் ஆண்டவர் அவனுக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சரீரத்தில் அவன் அவன் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் ஒரு போதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நன்மை செய்ய அறிந்திருக்கிறவன் நன்மை செய்யாமல் இருப்பானேயானால் அது அவனுக்கு பாவம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஒன்ன நம்ம தெளிவா வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, திருடுனா பாவம், கொலை செய்த பாவம், எதை செய்யாமல் இருந்தால் அதுவும் பாவம். அதையும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் பரலோகத்தில் நமக்கு எந்த இடம்? ஆண்டவருடைய வலது பக்கம். புரியுது இல்லையா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏமாந்து போகாதீர்கள். சகோதரனை பகைத்து தேவனை நேசிக்க முடியாது. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? எனவே கிரியைகள் நடப்பிப்பது, நான் ஆண்டவரை நேசிக்கிறேங்க, ரொம்ப நேசிக்கிறேன், அண்ணன் அவன் விளங்காம போயிடும் அப்படி என்று நினைக்கிற தேவ விசுவாசிகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறோம். மனைவி இடத்தில் அன்பு கூற மாட்டோம், ஆனால் தேவனிடத்தில் மிக்க அன்பு கூறுவோம். இதெல்லாம் மாய்மாலம். தேவன் விரும்புகின்ற காரியம் அல்ல. அப்பா அம்மாவை கனம் பண்ண மாட்டோம், ஆனா கர்த்தருக்கென்று பாஸ்டர் போற இடம் எல்லாம் போவேன். ஐயா, பாஸ்டருடைய அங்கே துவைக்கிறது யாரு? பாஸ்டருடைய அங்கேயே கூட துவைச்சு கொடுப்பேன். அப்பாவுக்கு துணிய துவைக்கிறீங்களா? அப்பா எப்படி இருக்கிறாங்க? சில வீடுகளுக்கு இங்க இல்ல, ஊர்களில் சொல்லுகின்றேன், ஜபத்திற்கு போகும்போது தெரியும் அப்பா படுக்கையில் ஆயிடுச்சா எப்படி கவனிக்கிறார்கள் என்று. ஏன்னா நம்ம ஊர்ல சொல்லிட்டு போக மாட்டோம் இல்லையா, வீடு சந்திக்க போறது போறோம், பாஸ்டர் வராருன்னு சொல்லிட்டு அந்த முதியோர் எந்த அறையில படுத்திருக்காங்களோ அந்த அறை பூட்டிடுவாங்க. நான் சின்ன பையன் தானே, 30 27 25 24 ஊழியத்துக்குன்னு வந்தவன் தானே. நானே கேட்பேன் அவங்கள்ட்ட, ஐயாவை பார்த்து ஒரு ஜபம் பண்ணும், இல்ல பரவாயில்ல அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பியும் கேட்பேன், சில நேரங்களில் அந்த அறைகளை திறந்தால் தெரியும் பாஸ்டருக்கு அங்கே துவைக்கிறவங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம அப்பா அம்மாவை கனம் பண்ண மாட்டோம், ஆனா அது தேவனுக்கு பிரியம் என்று நினைத்து ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அதை நம்ம காம்பன்சேட் பண்றோம் சொல்லிட்டு நினைக்கிறோம். இல்ல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பெற்றோரை கனம் பண்ணாதவனுடைய எந்த கிரியையும் தேவனுக்கு பிரியம் உள்ளதல்ல. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாத, ஆண்டவர் தந்த மனைவி இடத்தில் அன்பு கூறாத, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால சொல்லுகின்றேன், அறிந்திருக்கிறோம், அதன்படி செய்யாவிட்டால் அது பாவமே. வேத புஸ்தகத்துல நம்ம சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு ஐந்து காரியத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த ஐந்து காரியமும் பவுல் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார். அதனால இதை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஜீசஸ் சொல்றாங்க, இயேசுவாமி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்னமத்தம் என்னமத்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். காரணம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்ப கிரியை என்கிறதுல ஒரு பகுதி என்னவென்றால், நீங்கள் செய்யாத தவறுக்கு ஒருவன் உங்களை குற்றப்படுத்துவானேயானால் பாக்கியவான். ஆனா நம்ம என்ன நினைப்போம் என்றால், ஒருவன் தவறாய் என்னை குற்றப்படுத்தி விட்டானேயானால் பத்து பேர்ட்டையாவது சொல்லிருவனே, என்ன தவறா குற்றம் சொல்றான் பாரு, போய் பேசுறான் பாரு, நம்ம சொல்லிருவோமே. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் தவறாய் என்னை குற்றப்படுத்துவானேயானால் நான் பாக்கியவான். அவர் நிமித்தமாக, அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக பொய்யாய் நிந்திக்கப்படுவது, துன்பப்படுவது, பொய்யான மொழிகள் பேசப்படுவது, அதை நம்ம சகித்தோம்னு சொன்ன, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அதற்கு பலன் உண்டு. வேத புஸ்தகத்துல நிறைய உதாரணங்களை பவுலப்போஸ்டனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவரை தவறாய் குற்றப்படுத்தின அநேக இடங்கள் உண்டு. பரிசேயர் கல்லறிய வருவார்கள், சதுசேயர் கல்லறிய வருவார்கள், இரண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். இன்று ஆண்டவருடைய நாமத்திலே நம்ம எல்லாருக்கும் பொதுவாக நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அவிதமாய் உங்கள் வாழ்வில் என் வாழ்வில் நடந்தது உண்டானால் எப்படி நாம் அதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம், ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, சகித்து இருக்கிறோமா, அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோமா? ஏதோ தெரியாம பேசிட்டான், தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, எனக்கு பலன் உண்டு. ஏன்னா பலன் உண்டு சொன்னவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனிதர் அல்ல. அடுத்த கவனிக்க இன்னொரு ஓமையும் ஆண்டவர் சொல்லுகிறார். உதாரணத்தை மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், தர்மம் பண்ணுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தர்மம் செய்வது என்று சொல்லுவது கிரியை, கிரியை. இந்த தர்மம் பண்ணுவது என்று சொல்லுவது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தர்மம் என்பது ஒன்று, நற்கிரியை இன்னொன்று. இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்க கூடாது. என்ன, தர்மம் பண்ணுகிறவன் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்காவது ஒரு ஹாம்பர்கர் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா சொல்லிட்டு தெரியாதுங்க. ஆனா நற்கிரியைகள் நீங்கள் சொல்லாவிட்டாலும் அது பறைசாற்றப்படும். நம்முடைய ஊர்களிலே வந்த மிஷனரிகள் எல்லாரும் கட்டின ஆலயங்கள் அவர் பெயர்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்த நற்கிரியைகள், பள்ளிக்கூடம் கட்டினாங்க, மருத்துவமனைகள் கட்டினாங்க, எம்ப்ராய்டரி ஸ்கூல்ஸ் கட்டினாங்க, அநேகருக்கு உதவி செய்யும்படியாக ஆர்ஃபனேஜஸ் கட்டினாங்க. அந்த கட்டப்பட்ட நற்கிரியைகள் எல்லாமே அவர்களுடைய பெயர்களை இன்றைக்கு சுமந்து கொண்டுதான் நிற்கின்றது. நற்கிரியைகள் செய்யும் போது உலகத்தில் மற்றவர்கள் அதை காணும் பொருட்டு அது இருக்கும். மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசுவாமி சொல்றாங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க முடியாது, வைக்க மாட்டான், விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதுபோல உலகத்தில் நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் நிச்சயமாக நினைவு கூறப்படும். இன்னைக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுக்கிறீங்க, ஒரு விதவை குடும்பத்தை காப்பாற்றுகிறீங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் எந்த உதவியும் செய்ய முடியாமல் காணப்படுகிற அநேகருக்கு நீங்க வந்து முழுமையான மனசோட உதவி செய்கிறீர்கள், எத்தனை விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாங்குகிறீர்கள். இது ஒருபோதும் உலகத்திலும் மறக்கப்படாதுங்க, மறக்கப்படாது. தர்மம் என்று சொல்லுவது இன்னைக்கு பிச்சை போடுறது சொல்லிட்டு தெரியக்கூடாது நம்ம, அது வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கு ஏதோ நம்ம போகிற வழியில ஒருவனை பார்த்து விட்டோம், கையை நீட்டி விட்டான், நம்ம அதற்கு கொடுத்து விட்டு அடுத்த நாள் சாட்சி சொல்லவே கூடாது. அவிதமாக செய்வது ஆண்டருடைய பார்வையில அதனுடைய பலனை நான் அடைந்தாயிட்டேன். அதற்குரிய பலன் பரலோகத்தில் கிடையாது. நம்ம ஆண்டருடைய வேலையை ஈஸியாக்குறோம். எப்படின்னு சொன்னா தர்மம் பண்ணிட்டு என்ன சொல்லணும், தர்மம் பண்ணிவிட்டு ஆண்டருடைய வேலையை எளிதாக்குவது எப்படி? தர்மம் பண்ணிவிட்டு பத்து பேர்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்க, அதுக்கு பிறகு பத்து ஹேம்பர்க வாங்கினாலும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது என்ன செய்யக்கூடாது, நினைவு கூற படாது. நீங்க செய்வது உங்க இடது கை கூட தெரியாம இருக்குமானா, அதற்கு அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக அதற்கு பலன் அளிப்பார். அந்த கிரியைக்கு பலன் உண்டு. இன்னொரு இது பாருங்களேன், அநேகர் நம்ம நினைக்க மாட்டோம், நான் ஜபம் பண்ணுவது கிரியையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நினைக்கலாம். நம்ம நான் சொல்லுகிற ஜபம் ஏசு சுவாமி சொன்ன ஜபம், என்ன ஜபம் தெரியுமா? அது தனி ஜபம், தனி ஜப வாழ்க்கை. நிறைய பேருக்கு தனி ஜபம் என்று முழங்கால் படி போட்டோம்னா போன் கால்ஸ் வரும், வருதா உங்களுக்கு? வருதுன்னா பிசாஸ் உங்களோட என்ன செய்யறான், யுத்தத்துக்கு வரான்னு அர்த்தம். யார் ஜெயிக்கணும்? ஏசு சுவாமி ஜெயிக்கணும், பிசாசு தோக்கணும். அப்படின்னு சொன்னா ஜபிக்க போகும்போதே போன் ஆன் பண்ணி பக்கத்துல வச்சுட்டு தான் ஜபம் பண்ணுவோம். காரணம் என்ன? வரும், வந்தா என்ன செய்யணும், பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் போட்டுட்டு போன் எடுத்துட்டு நான் இப்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய பலன் என்னன்னு எனக்கு தெரியல. ஏசு சுவாமி அழகாக்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, எப்ப ஜபம் பண்ணுவதற்கும் ஒரு முறை இருக்குது, ஒரு முறை இருக்குது. அது வேத புஸ்தகத்துல உங்களுக்கு நன்றாக தெரியும். ஜபிக்கும் போது சிலர் சொல்றாங்க என்னன்னு எனக்கு தெரியல, அது என்னன்ட்டு ட்ரை பண்ணும் போது என்ன செய்வேனா ஜெபம் பண்ணிட்டே போவேன். ட்ரை பண்ணும் போது ஜெபம் பண்ணிட்டு போறவங்களுக்காக பத்து பேர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆக்சிடென்ட் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்ப வந்து எத்தனை பேருக்கு நீங்க தீமை செய்யறீங்கன்னு பாருங்க. நான் ட்ரை பண்ணும் போது ஜெபம் பண்ண சிலர் சொல்லுவாங்க, வாட்டர் ஊத்து செடிக்கு தண்ணி ஊத்தும் போது என்ன செய்யறேன், ஜெபம் பண்ணுவேன். சிலர் சொல்லுவாங்க குக் பண்ணும்போது, அதான் உப்பும் புளியும் சரியா வரமாட்டேங்குது. காரணம் என்ன? குக் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவேன். இல்லம்மா, ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு முறை இருக்குது. என்ன சொல்லுகிறார் இன்னைக்கு நமக்கு இது ரொம்ப பொருத்தமானது. எங்க போங்க? அறை வீட்டிற்குள் போங்க, கதவை பூட்டிருங்க, உள்ளுக்கு சென்று உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் தெரிய முழங்காலல நின்று நீங்க ஜபித்தீங்கன்னா அந்த ஜபத்திற்கு அந்த ரங்கத்தில் கேட்கிற பிதா வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். ஜபம் முக்கியம். அதனால ஜபம் என்று சொல்லுவது எப்படி கிரியை என்று கேட்பீங்கன்னு சொன்னா, பரிசுத்தவான்களுக்காக ஜபியுங்கள், நிச்சயமாக வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஆண்டருடைய நாமத்துக்காக கஷ்டப்படுகிற ஜனங்கள் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்னன்னு சொன்ன, அடி வாங்கணும்னா ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு பிறகு அந்த காயம் கரையுது வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம ஹைட்டிக்காக இப்ப ஜெபிக்கிறது இல்ல, ஞாபகத்திலே கிடையாது. அதே போல ஈராக்ல அந்த 1.7 million பீப்புள் வந்து மலைக்கு போனதோட சரி, அதுக்கு பிறகு அவங்களுக்காக ஜபிப்பது கிடையாது. ஆனா நமக்கு மட்டும் ஒரு வியாதி வந்ததுன்னு சொன்னா அந்த வியாதி குணமடைந்து சாட்சி சொல்லி மறுபடி டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போதும் ஜபிக்காவிட்டால் அந்த போதகருக்கும் பிரச்சனை தான், அந்த சபைக்கும் என்னதான் பிரச்சனை தான். என்ன போதகராக இருக்கிறார், எனக்காக ஜபிக்கவில்லையே என்று கேட்ட பதில் கிடையாது, போதகர்கிட்டையும் கிடையாது பதில். அருமையா எதை சொல்லுகிறேன் என்றால், நாம் ஜபிக்கிற ஜபங்கள் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கின்றார், அதற்கு வெளியரங்கமாக பதிலை கொடுப்பார். அரைக்கதவை பூட்டிவிட்டு இன்றைக்கு கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காக கென்யாவிலே தண்ணீர் பஞ்சத்தினால் செத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிப்போமையானால் என் தேவன் அதற்குரிய பலனை எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்தரங்கத்திலே பிதாவோடு ஈடுபடுகிற ஜபம். இன்னைக்கு வந்து பாஸ்டரல் பிரேயர் ஒரு பிரேயரை சொல்லுவோம் நாங்க, அத சிலர் அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க, பெரிய ஜபம். கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய ஜபம்? இன்னைக்கு பாஸ்டர் பெரிய ஜபத்தை எத்தனை நேரம் பண்ணாங்க? அரை மணி நேரம் பண்ணாங்க. இங்க இல்ல, இங்க எனக்கு என்னன்னு சொன்னா, நம்ம சபையில ஆராதனை ஒரு மணிக்கு ஆரம்பிச்சாலும் மூணு மணிக்கு என்ன செய்யணும், முடிக்கணும். ஆராதனை ஒன்னு பத்துக்கு ஆரம்பிச்சாலும் மூணு மணிக்கு முடிக்கணும். ஏன்னா ஆரம்பத்தை யாருமே பார்க்க மாட்டோம். நம்ம வந்து இந்த ரெண்டே முக்கால் ஆனதுல இருந்து இன்னும் பெனடிக்ஷன் போடாம இருக்கிறாரே அப்படிதான் நம்ம யோசிப்போம் பார்த்துருங்க. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு பெரிய ஜபம், இந்த ஜபம் தேவனுக்கு முன்பதான ஜபம் அல்ல. அரை வீட்டில் நான் ஜபிக்காவிட்டால் பெரிய ஜபம் வீண். அரை வீட்டில் என் பிதாவோடு நான் ஐக்கியம் கொள்ளாவிட்டால் மற்ற வீடுகளுக்கு சென்று ஜபிக்கிற ஜபம் வீண். அதனால தான் ஆண்டவர் மாயக்காரனே, காரணம் என்ன, தனி ஜபம் உனக்கு இல்லை, நீ ஜபிக்கும் போது பிறர் காணும்படி விரும்புகின்றாய். தனி ஜபம், தனி ஜபம் மிக முக்கியம். நாம் தனி ஜபத்தில் ஊற்றப்பட வேண்டும், நம்முடைய பாடுகளை சொல்ல வேண்டும், உலகத்திலுள்ள பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்க வேண்டும், போதகர்களுக்காக ஜபிக்க வேண்டும், மிஷினரிகளுக்காக ஜபிக்க வேண்டும். 2 லட்சத்துக்கும் அதிகமாக ஈரானிலே ரகசிய கிறிஸ்தவ செல்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்படுகிறோம். ஜபிக்க வேண்டும், தேவன் அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஜபிப்பது இவ்விதமான ஜபிப்பது, நான் சொன்னது ஜபம் என்னன்னு சொன்ன சிலர் வந்து நான் ஜபம் பண்ணாம சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல சொல்லுவாங்க. அதுன்னா ஹாம்பர்கர் வாங்கினாலும் கூட பாருங்களேன், ஒரு வார்த்தை ஆண்டவரே நீ தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சிலர் இருக்கிறீங்க. நான் உங்களை குறை சொல்லல, ஆனால் தனி ஜபம் இருக்கின்றதா, தனி ஜபம் இருக்கின்றதா? அரைக்கதவை பூட்டி ஜபிக்கின்றோமா? அரைக்கதவை பூட்டி ஜபிக்கின்றோமா? எனக்கும் என் பிதாவுக்கும் தெரிய என் நேரங்களை நான் செலவு செய்கின்றேனா? அப்படின்னா அதற்கு பலன் உண்டு, பலன் உண்டு. அடுத்து கவனிங்க, உபவாசத்திற்கு பலன் உண்டு. எப்போதுன்னு சொன்னா, நான் உபவாசிப்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் போது, எனவேதான் எண்ணெய் பூசி குளித்து உற்சாகமா உபவாசம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஒரு நேரம் உபவாசிக்காவிட்டா கூட பாஸ்டருக்கு ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். என்ன ஸ்பிரிட் இருக்கணும்னு சொன்னா, நான் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம எங்க வந்திருக்கேன், ஆலயத்து வந்திருக்கிறேன், இவர் பார்த்து சிரிச்சிட்டு போறாரு, ஒரு வார்த்தை சொன்னாரா, என்ன சொல்லணும்னா, பிரதர் இன்னைக்கு காலையில நீங்க ஃபாஸ்டிங்கா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இல்லையா, நான் இன்னைக்கு கேட்டா சந்தோஷமா தானே இருக்கும் உங்களுக்கு, என்னமோ தெரியல ஆண்டவர் அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு தரல. அதனாலதான் உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கிறது மாதிரியே எனக்கு தெரியுது. அதனால காலையில இட்லி சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்க, ஆப்பன் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டுறேன். நான் வந்து யாருமே துக்க முகமாக இருப்பதாக எனக்கு தெரியல. அப்படி இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்பேன், என்னன்னு சொன்னா, நீங்க சாப்பிடலையான்னு கேட்க மாட்டேன், நல்லா இருக்கிறீங்களா, ஏதாவது குடும்பத்துல ஊர்ல நல்லா இருக்கிறாங்களா, நான் கேட்பேன், கேட்காம இருக்கிறதே கிடையாது. ஆனா என்ன ப்ராப்ளம்னு சொன்னா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்றேன், நீங்க சும்மா கேட்டுட்டு இருங்களேன், நீங்க இதுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். திடீர்னு தாடி வளர்த்திட்டு வருவாங்க சர்ச்சுக்கு, இங்க மேல போய் நிக்கிறோமா கஷ்டமா இருக்கும். எனக்கு அவங்கள்ட்ட பேசுறது வரை உயிர் போன மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, எதுக்கு தாடி வச்சிருக்கிறாங்க, நல்லா தானே இருந்தாங்க, ஆமா ஃப்ரைடே பார்த்தோமே, போன வாரம் பார்த்தோமே, அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். பாத்துருங்க, திரும்ப முடிஞ்சு போய் நம்ம கேட்போம், என்ன கேட்போம்னா, ஏமா என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, ஆமா ரெண்டு வாரம் ஆச்சு உங்களை பார்த்து, ஆனா நல்லா இருக்கீங்களா, ஆமா இல்ல எதுக்கு அப்படி. அது ஒரு ஸ்டைலுக்கு பாஸ்டர். இதுக்கு நான் 45 நிமிஷம் இங்க வந்து பிரசவப்பட்டு இருந்தேன். என்ன அதுக்குன்னு சொன்னா, எதுக்கு தாடி வளர்த்துறாங்க, என்ன எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உபவாசிக்கும் போது மட்டும் உற்சாகமாக பண்ணுங்க. பண்ண முடியலன்னா வேண்டாங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு கிடையாது. சந்தோஷமா பண்ணுங்க. பாக்குறவன் இவன் 4 ஆப்பன் சாப்பிட்டு வந்தான் என்று சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் நேற்றைய தினத்தில் என்ன பகிர்ந்து கொண்ட மாதிரி, ஒரு ஊழியக்காரர் உபவாசத்திற்கு முந்தி 3-piece suit போட்டு நீட்டா அவருடைய போட்டோ போட்டாரு. உபவாசத்திற்கு பிந்தி ஒரு பனியன் கூட இல்லாம வெற்று உடம்ப போட்டோ எடுத்து மல்ல தின்ன தின்ன திந்தி பத்திரிகையெல்லாம் போட்டிருந்தாங்க. இது உபவாசத்திற்கு முன், இது 40 நாள் உபவாசத்திற்கு பின். அப்படி நீங்க பண்ண வேண்டாம். உபவாசம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஆனால் உபவாசித்தீர்களே ஆனால் அதற்கு பலன் உண்டு. உபவாசம் கிரியை, உபவாசம் கிரியை. இந்த கிரியைக்கு பலன் உண்டு, இந்த கிரியைக்கு பலன் உண்டு. அடுத்து ஒண்ணு பாருங்க, வேத புஸ்தகத்துல எப்ரேயர் ஆக்கியம் சொல்லும் போது அழகாக்க சொல்லுவார். எப்ரேயர் 10:32-36 வரையிலும் நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, முந்தின நாட்கள், முந்தின நாட்கள். இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, முந்தின நாட்கள் கோல்டன் டேஸ் தானா? ஆமா, முன்னால நம்முடைய ஜபம் எப்படி இருந்துச்சு, முன்னால நம்முடைய உபவாசம் எப்படி இருந்தது, முன்னால ஆலயத்துக்கு நம்ம எப்படி போனோம், முன்னால கூட்டங்களுக்கு நம்ம எப்படி போனோம், முன்னால நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருந்துச்சு. ஆனா ஈஸியா நம்ம ஒண்ண சொல்லுவோம், நாங்கெல்லாம் எபேசு திருச்சபை. எபேசு திருச்சபை பற்றி பவுலப்போஸ்தலன் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா, துஷ்ட மிருகம் அப்படின்னு. ஹலோ, கேக்குறீங்க தானே? எபேசு திருச்சபை பற்றி பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுவார், எபேசுவிலே நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் அப்படின்னு. கடைசியில் ஊழியத்தை முடித்து விட்டு போகும்போது அழுவார், ஐயோ இவ்விதமாய் நான் 3.5 ஆண்டுகள் பிரயாசப்பட்ட இந்த ஊழியத்தின் பலன் ஓநாய்கள் வந்து திருடி கொண்டு போய்விட போகிறதே என்று பயமாக இருக்கிறேன். காரணம் என்ன, என்றும் அனல் மூட்டிக்கொண்டு இருந்தால் தான் எபேசு திருச்சபை வேலை செய்யும். என்னைக்கும் ஊழியக்காரன் ஜபித்தியாப்பா நீ இன்னைக்கு உபவாசித்தா என்று கேட்டால் மட்டும் ஜபிப்பார்கள். அந்த எபேசு திருச்சபையாக இல்லாதபடி முந்தின காலத்திலே. இப்ப எப்படி இருக்கீங்க பிரதர்? கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் டல்லா தான் இருக்கிறேன். கல்யாணத்துக்கு பிறகுன்னா அதனுடைய ரீசன் யாரு சொல்லுங்க? அருமையான தேவ பிள்ளைகளை, சாக்கு போக்கு சொல்லக்கூடிய காலம் இது அல்ல. எங்க அப்பாவுடைய காலத்தில் அப்பாவுக்கு வலது கையை பிடிச்சிட்டு போனேன். இப்ப என்ன செய்றீங்க? உங்க பிள்ளை வலது கையை பிடிச்சிட்டு வாராப்பில்லையா? எங்க அப்பா முதல் மணி அடிப்பதற்கு முன்பதாக கூட்டிக் கொண்டு போனார். எப்படி யாருக்குன்னு சொல்றாரு, எப்பா முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில். இப்ப எப்படி இருக்கீங்க? டபுள் பிரகாசத்தில் இருக்கிறீங்களா? சந்தோஷம். நம்ம திருச்சபை ரொம்ப ஆசீர்வாதமான திருச்சபை. நம்முடைய லைட் வந்து எப்படின்னா 60 volts, அப்புறம் 120 volts. இதுல எப்ரேயாக்குன்னு சொல்றாரு, அன்னைக்கு பிரகாசமா இருந்த இன்னைக்கு என்ன கிடையாது, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லை. செய்து என்ன பிரயோஜனம்? பாஸ்டரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, பைபிள் வாசிக்கும் போது அதுதான் முன்னால வந்து நிக்குது. அதனால 2 துணி கிறிஸ்துமஸுக்கு எடுத்து கொடுத்தேன். அதல்ல, முன்னாட்களில் நீங்கள் பிரகாசமாக இருந்தீர்கள். அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் கவனிங்க, இன்னைக்கு 10:07 உதவி செய்யறேன், பல காரியங்கள் இன்னைக்கு பண்ணிட்டே இருக்கிறேன், யாருக்குமே தெரியாது. நீங்கள் செய்வது கர்த்தருக்கும் உங்களுக்கும். செய்துட்டே இருக்கிறீங்க, செய்துட்டே இருக்கிறீங்க. ஆனா மற்றவங்க உங்களை உபத்திரவப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க, தூஷிக்கிறாங்க. நீங்க செய்கிற நற்கிரியைகள் யாருக்குமே தெரியாது. அதற்கு உலகம் உங்களுக்கு தருகின்ற பரிசு நிந்தை, அவமானம், அடி, உதை, இதுதான் தருதுன்னு வச்சுட்டீங்களேன். தப்பியும் நம்முடைய நாவிலிருந்து வந்துடக்கூடாது. என்னன்னு சொன்னா, நான் வந்து இத்தனை பேருக்கு உதவி செய்யறேன், உன் குடும்பத்துக்கு உதவி செய்தன, வந்துடக்கூடாதுங்க, வந்துடக்கூடாது. சரி, முன்னால நீ பிரகாசமாக இருந்த, உபத்திரம் வந்த போது, துன்பம் வந்த போது, பலர் இகழ்ச்சியாக சொன்ன போது, உன்னுடைய பிரகாசம் எல்லாம், நக்கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு அணைந்து போய் உன்னுடைய விளக்கு எரியாமல் இருக்கிறது. என்ன அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, நீங்க வேடிக்கை ஆக்கப்பட்டவர்களும் என்ன சொல்லுகிறார், சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பரலோகத்துல உங்களுக்கு மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக என்ன செய்தீங்க, கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பவுல் சொல்றாரு, நீ நன்மை செய்து பாடுதான் அனுபவிக்கிற, நன்மை செய்து பாடு அனுபவித்தாலே நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேனா என்ற கேள்வி நமக்கு வந்து விடுகிறது. நான் நன்மை செய்கிறவன், நன்மையை பெற்றுக்கொண்டு என்னை தூஷிக்கும் போது நான் சரியான நபருக்குத்தான் செய்தேனா என்கிற கேள்வி வந்து விடுகிறது. ஆனால் பவுல் அருமையா எப்படி திருச்சபை எப்படி ஆக்கியன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், முன்னே பிரகாசமாயிருந்தாய், முன்னே அநேக நற்கிரியைகளை செய்தாய், முன்னே அநேகர் உன்னுடைய வெளிச்சத்தில் பிரயோஜனம் அடைந்தார்கள், ஆனால் நிந்தையும் அவமானமும் வந்தபோது நீ வேடிக்கையாக்கப்பட்டவனாக காண போது உனக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, செய்யணுமா, இது வேணுமா, கொடுக்கணுமா அப்படின்னு வருது. எம்மா உன்னை நினைச்சுக்கோ, நீ செய்தவைகளை நினைவு கூறுகிறவர் தேவன். உலகம் மறக்குது, தட்ஸ் ஓகே. சகோதரன் மறந்துடுறான், தட்ஸ் ஓகே. நண்பன் மறந்து விடுகிறான், தட்ஸ் ஓகே. அடுத்த வீட்டுக்காரன் மறந்து விடுகிறான், ஓகே. எல்லாரும் மறக்கிறாங்க, ஓகே. மறவாத ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் உனக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து என்ன செய்திராத, என்ன விட்டுறாதப்பா, தைரியமாறு, தைரியமாறு. நிறைய பேருக்கு பொறுமை வந்து உண்டு பார்த்துடுங்க, நமக்கு எல்லாருக்குமே உண்டு பொறுமை. எப்படி பொறுமைன்னா, ரெண்டு நாளா ஜெபம் பண்றேன், ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு நாளா? அதனால அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, முதல் நாள் ஜபித்தோடனே அவர் என்ன செய்திருக்கணும், கேட்டிருக்கணும். ரெண்டு நாளா ஜபிக்கிறோம், பதிலே இல்ல, இனி ஜபிப்பனாகும். இது பொறுமை. பவுல் சொல்லுகிறாரேப்பா, முன் காலத்தில் நீ செய்த நற்கிரியைகளை தொடர்ந்து செய், மறவாதவர் ஒருவர் உண்டு, அவரிடத்தில் உனக்கு பலன் உண்டு. உன் ஆஸ்தியை கூட கொடுத்தியப்பா, விட்டுறாத, தைரியமா, தைரியமா. பாஸ்டர் சொல்ல மாட்டார், பாஸ்டர் ரெக்கக்னைஸ் பண்ணல, பாஸ்டருக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் கிடையாது, மன்னிச்சிருங்க. பாஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணல, மன்னிச்சிருங்க. ஆனா விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணல, மன்னிச்சிருங்க, விட்டு விடாதீர்கள். நீங்கள் செய்வது தேவனுக்கு, அவர் அதை கணக்கில் வச்சிருக்கிறாங்க. அவள் கஞ்சி சொல்றாருப்பா, விட்டுறாதுங்கப்பா, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உங்களுடைய பலன் பரலோகத்தில் இருக்குது, அதை மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுலுடைய இவை எல்லாவற்றையும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தது சொல்லுவார். பார்க்குறீங்க, கொஞ்சம் வேதனையா தான் அவர் அந்த வார்த்தைகளை சொன்னார். ஆனால் இதை சொன்னவர் தீமோத்தேயு என்கிற நிருபத்தை எழுதும் போது அவர் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, கொரிந்து சபைக்கு அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் என்னன்னா, மிகுந்த பொறுமையிலும், மிகுந்த பொறுமையிலும். அப்படின்னா, நான் நன்மை செய்துட்டே இருக்கிறேன், ஒருத்தரும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணல, ஸ்டில் ஐ வாஸ் டூயிங், ஸ்டில் ஐ ஆம் டூயிங், ஸ்டில் ஐ வில் பி டூயிங். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்றேன், பவுல் அதை முடிவு பரியந்தம் செய்ததுனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை, உபத்திரவங்கள், கிரியை, நெருக்கங்கள், கிரியை, இடுக்கண் வரும்போது கிரியை, அடிகள் வாங்குவது கிரியை, காவல்களில் இருப்பது கலகங்கள், பிரயாசங்கள், கண் விழிப்புகள், உபவாசங்கள், கற்பு, அறிவு, நீடிய சாந்தம், தயவு, பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்க ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் வாசித்தீங்கன்னா, அருமையான தேவ பிள்ளைகளை, இதுல எவைகளை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம்? பவுலுக்காக மறித்தவர் தானே உங்களுக்காக எனக்காக மறித்தார். பவுலை அழைத்தவர் தானே உங்களையும் என்னையும் அழைத்தார். பவுலை தெரிந்து கொண்டவர் தானே உங்களுக்கும் எனக்கும் இந்த அழைப்பை கொடுத்திருக்கின்றார். பவுலிடத்தில் கொடுக்கப்படாத புஸ்தகம், வேத புஸ்தகம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் இவைகளை நான் செய்வதில் ஒருபோதும், ஆண்டவரே, என் வாழ்க்கையில முன்னால நான் செய்த இப்போ பேக்கிங் ஆஃப், வேண்டாம். பெருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு பலன் உண்டு, முற்றாதுங்க. விளக்கு தண்டை ஆண்டவர் எடுத்து விடுவார். கடைசியாக இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார், அது மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். மத்திய 7 இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, அவர்களுடைய கன்னிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, செய்கிறவனே. என்னுடைய விரோதி பசியோடு இருக்கும்போது அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறது எளிது அல்ல, மனுஷீகத்தில் அது கஷ்டம்தான். ஆனா ஆவிக்குரிய பலன் எனக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதை நான் செய்வேன். ஏன்னா என்னில் இருப்பவர் கிறிஸ்துவானால் அவர் அதை செய்ததுனால என்னாலையும் செய்ய அவர் எனக்கு பலன் தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டுடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி சொல்லுகின்றேன். ஒரு நாளில் நீங்க செய்தவைகளை இன்னைக்கு விட்டுருக்கீங்கன்னா திருப்பி போங்க. யூ ஹாவ் டு டூ இட். மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரிடத்தில், மனம் திரும்பி என்று. இந்த ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 எபேசு திருச்சபை முதல் 7 சொல்லும் போது சொல்லுவார் ஆவியானவர், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆவியில் செய்த கிரியைகளை நீ மறுபடியும் செய்வாயா. ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பிரகாசமாக்கப்பட்டவர்கள் ஐயா, பிரகாசமாக இருந்தவர்கள் தகப்பனே. இன்று யாரேனும் நாங்கள் பின்வாங்கி இருப்போமே ஆனால் இன்று என்று சொல்லப்படும் வரையிலும் உமது கரமங்களை தாங்குகின்றபடியால் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து அப்பா இந்த பலனை தாங்க தகப்பன. எங்களில் இருக்கிற தொய்வுகள் நீங்கட்டும் ஐயா, எங்களில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும் நீங்கட்டும் ஆண்டவரே. முன்பு செய்த கிரியைகளை இன்னும் அதிகமாக செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தார். திருச்சபை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.